ஓம் சிவாய நமஹ. சைவம் தா தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் சுவாமிகளின் புராண வரலாறு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
வரலாறெல்லாம் சேக்கிழார் பெருமானுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, அவர் மந்திரியா இருந்தார், அதனால பல செய்திகள் அவருக்கு கிடைச்சிருக்கும் என்பதோடு மட்டும் அல்லாமல் தேவாரத்துல வருகிற பகுதியெல்லாம் நல்லா நுணுகி ஆராய்ந்திருக்கிறார் அவர் என்றுதான் என்னுடைய கருத்து. தேவாரத்தை எழுத்து எழுத்தா பண்ணி படித்து பார்த்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான் என்று என்னுடைய எண்ணம். சரி, ஆக இந்த பதியத்தை பாடினார், கரை சேர்ந்து விட்டது, திருக்கொள்ளம்போது தரிசனம் பண்ணிவிட்டார். போகிற வழியில சில சமணர்களும் பௌத்தர்களுமா சேர்ந்து, என்ன மதுரையில நீ செய்து விட்டாய், நாங்கள் தோத்து விட்டோம் என்று நீ எண்ணுகிறாயா? கிடையாது, பரசமய கோளர் என்று சின்னம் ஊதக்கூடாது தெரியுமா அப்படின்னு சண்டைக்கு வந்தான். சாமி ஒண்ணும் சொல்லல, பேசாம இருந்துட்டார். அவர் சாமி கூடவே ஒருத்தர் இருந்தார், சம்பந்த சரணாலயர் என்று அவருக்கு பேர். அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து திருஞான சம்பந்தர் முன்னே பாடிய ஒரு திருப்பதிகத்திலிருந்து ஒரு பாட்டை எடுத்து சொல்லுகிறார், அதுவும் கேதார கவுளதான். நல்ல புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறினித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்சலுத்துமே. அஸ்திரம் அது சொல்லக்கூடிய அம்புல இருந்து வருகிற அஸ்திரம், அத்திரம் அத்திரமாவன அஞ்சலுத்துமே என்ன அப்படின்னு எப்பவோ பாடிய பாடல் அது. அவருக்கு உபநயனம் ஆகும் போது பாடிய திருப்பதியத்துல 10வது பாடல் அது. அதை எடுத்து பாடினார், அவன் தலையில இடி விழுந்தது என்று வரலாறு சொல்லுகிறார் தெளிவ சேர்க்கிறார் பெருமான். ஏய்யா இவங்களுக்கு எல்லாம் இந்த வம்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏய்யா அவன் தலையில இடியை விட வைக்கணும், அவனை ஏய்யா கழுவுல ஏத்தணும்னா கழுவுல தானே தான் ஏறினான். பெரிய புராணத்துல சம்பந்தர் ஏற்றினார்னு கிடையாது, திருப்பூர்ல மாத்திரம் சமணரை ஏற்றிய பெருமாளேன்னு முடிச்சுக்கிட்டார் அவர். அவ்வளவுதான், உபச்சாரமாக சொல்லப்பட்டதே தவிர திருஞான சம்பந்தரை கழுவுல ஏற்றினார் என்று வரலாறுல இல்லை. அது அரசனுடைய கடமை, தானே ஏறி விட்டான். அதே மாதிரி இங்க வந்து இவர் பாடின அந்த அடியார் தான் பாடினார், அவன் தலையில இடி விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. திருநள்ளாத்துக்கு செல்கிறார் சாமி. அங்க போய் சாமிய ஒரு கேள்வி கேட்கிறார், நீ எதற்காக மதுரைக்கு வந்தாய், நாங்க வாதுல வாதம் செய்யும் போது நீ வந்தாய் அல்லவா, உன்னுடைய புகழ் பதியம் தானே அங்க கிடைத்தது, நீ ஏன் ஆலவாய்க்கு வந்தாய் அப்படின்னு கேட்கறது மாதிரி ஒரு பதியம் பாடுறார் சாமி. அவர் பதில் சொல்லியிருப்பார், அவருக்கு தெரியும் இல்லையா, நமக்கு தெரியுமா இல்ல. அப்படி கேள்வி கேட்கறது மாதிரி ஒரு திருப்பதியும் பாடி வச்சிருக்கிறார், அதற்கு வினா உரை என்றே பேர். வினா பாடகமில்லடி பாவையோடும் படுபிணக்காடிடும் பற்றி நின்று நாடகம் ஆடும் நல்லாருடைய நம்பெருமா, இது என்பது சொல்லாய், நீ ஏன் ஆலவாய்க்கு வந்தாய், எதற்கு வந்தாய் சொல் கேட்கிறார். நம்பெருமான் இது என்பது சொல்லாய், சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவருடும் தொழுது ஏற்றி வாத்த ஆடக மாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின்கண் அமர்ந்தவாரே. பாடக மெல்லடி பாவையோடும் பாடக மெல்லடி பாவையோடும் படுபிணக்காடிடம் பற்றி நின்று நாடகமாடும் நல்லாருடை நாடகம் நாடும் நல்லாருடைய நம்ப
பெருமான் இது என் கொல் சொல்லாய் ஊடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுதே சிவாட்ச ஆடக மாடம் நெருங்கு கூடும் ஆடக மாடம் நெருங்கு கூடும் ஆலவாயின்கள் அமர்ந்தவாரே ஆலவாயின்கள் அமர்ந்தவாரே
திருப்பதியத்தை பாடுற அப்புறமா தான் நாம நாவுக்கரசரை விட்டு பிரிஞ்சோமே அந்த பேர் அறிவு எப்படி போகுது பாருங்க. மதுரையில இருந்து அந்த அற்புதமான பதிகத்தை கொடுத்த நல்லாற்றியம் பெருமானை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சாரு பாருங்க. அந்த நினைப்பு அந்த நன்றி உள்ளம் அங்க வந்துட்டாரு. இப்ப அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. நாம திருநாவுக்கரசரை திருமறைக்காற்று எரிந்து பிரிந்தோம் அல்லவா அப்படின்னு எண்ணுகிறார். அப்ப கேட்கிறார், நாவுக்கரசர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு. அப்பருக்கு 51வது வயசுலதான், திருஞான சம்பந்தருக்கு 3. ஆக அப்பர் காலத்திலேயே அவர் பிறந்து அப்பர் காலத்திலேயே அவர் ஜோதியில மறைஞ்சிருக்கிறார். நாவுக்கரசர் ஆண்டவனுடைய அருளை பெற்றார்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே சீர்காழிக்கு போய் அவர் திருவடியில விழுந்து வணங்கினார். அப்பர் அப்போ ஜோதியில மறைஞ்சிட்டார்னு எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாரு. ஒரு தெய்வ குழந்தை ஜோதியில் மறைந்து விட்டதே ஒண்ணு வருத்தப்பட்டிருப்பாரு. அவர் எப்படி வருத்தப்பட்டிருப்பார் நினைக்கும் போது தாங்கவே முடியல இல்லையா. ஆமா, அது அப்பர் எங்க இருக்கிறார்னு கேட்டார். திருப்பந்துருத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். திருப்பந்துருத்தில ஒரு மடங்கட்டி கொண்டு அங்கே இருந்தார். அதை கேட்கிறார் பெருமான் சொல்லும் போது, திங்களும் ஞாயிறும் தோயும் மடம் கட்டி கொண்டிருந்தாராம். அப்படின்னா அவ்வளவு உயரம், திங்கள் சந்திரன் ஞாயிறு சூரியன் இது ரெண்டும் தோய்கிறதுனா அவ்வளவு பெரிய மரம் கட்டி இருக்கிறார்னு அவர் சொல்லுகிறார். சமீப காலத்துல அந்த மடம் பாழா போய் சூரியனும் சந்திரனும் உள்ள வர ஆரம்பிச்சான். அதனை ஒழுங்கு பண்ணி அந்த மடத்தை ஒழுங்கு பண்ணவர் உத்தன்றாம பிள்ளை. மடத்தை சரியாக மறுபடியும் செவ்வையாக கட்டி அந்த உத்தன்றாம பிள்ளை என்பவர் ரெண்டு போர்டு கமிஷனராக இருக்கும் போது தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். தேவார சம்பந்தமாக எது செய்யணும்னாலும் உடனே செய்து விடுவார். அவர்தான் அந்த மடத்தை சரி பண்ணினார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக திருப்பந்துருத்தியில இருக்கிறார் அப்பர் சாமிகள் என்று கேள்விப்பட்டார் திருஞான சம்பந்தர். நேர திருப்பந்துருத்தி போறார். திருப்பந்துருத்தியில அப்பர் சாமிகள் இந்த மடம் கட்டி கொண்டிருந்தார். அந்த மடம் இருக்கிறது. அங்கே இருந்துதான் தலையே நீ வணங்காய் பாடினார்கள் என்று கூட வரலாறுல வருகிறது. தலையே நீ வணங்க தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்க கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மின்களோ செவிகால் கேள்மின்களோ சிவன் எம்பிரை செம்பவன எரிபோல் மேனி பிரான் துறம் எப்போதும் செவிகால் கேள்மின்களோ முக்கேணி முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை வனாளனை மூக்கே நீ முரல வாயே வாழ்த்து கண்ட மதயானை உரி போ ஓர்த்து தேவாள் காட்டகத்தாடும் விழா தன்னை வாயே வாத்து கண்ட நெஞ்சே நீதினையாய் நிமிர்வும் தடையின் மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாடனே நெஞ்சே நீதினையாய் கைகால் கூப்பித்தோடீர் கடிமாமல தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரவனே கைகால் கூப்பித்தோடீர் ஆக்கையார் பயனின் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத ஆக்கையார் பயன் என் கால்களார் பயனின் கரைக்கண்டன் உரை கோயில் கோலக் கோபுர கோகரணன் சூழா கால்களார் பயனின் உற்றாராருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றாராருளரோ திருமான் திருப்பங்களோ ஈசன் பல்கணத் தென்னப்பட்டு திருமான் என்றுதான் சேவடிக்கு சென்றங்கு திருமான் திருப்பங்களோ தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் உகனும் தேடி தேடுனா தேவனை என்னுடைய தேடிக் கண்டு கொண்டேன் இந்த அற்புதமான திருப்பதிகம் திருப்புந்துருத்தி மடத்திலிருந்து பாடப்பட்டது என்று தெய்வ சேக்கிரார் பெருமான் எழுதி வைக்கிறார் எந்த திருப்பதிகம் எங்கே அருளியது ஏன் அருளியது என்றெல்லாம் நமக்கு தெளிவாக சொன்னவர் தெய்வ சேக்கிரார் பெருமான் அவர் இல்லாவிட்டால் மாணிக்க வாசகர் பிடித்த பத்து எப்ப பண்ணார் நமக்கு தெரியுமா அடைக்கல பத்து எப்ப பண்ணார் நமக்கு தெரியுமா ஏதோ ஓரளவுக்கு திருவிளையாட புராணத்துல வருகிறது போலும் இந்த வாதவூர் புராணத்துல ஓரளவுக்கு வருகிறது போலும் என்று நான் நினைக்கிறேன் ஆனா இந்த தெளிவு அதுல இருக்குமாங்கிறது இந்த சந்தேகம் நான் அதெல்லாம் நான் படிச்சாகணும் அப்புறம் பாத்துக்கோ ஆக அங்க ஒரு திருத்தாண்டகமும் பாடியிருக்கிறார் சுவாமி நில்லாத நல்லாத நீர் கடைமேல் நிற்பித்தானே நினையாயன் நெஞ்சை நினைவித்தானே கல்லாதனை எல்லாம் கற்பித்தானே காணாதனையெல்லாம் காட்டினானை சொல்லாதனையெல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளாக்கொண்டு பொல்லாயல் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே சுவாமிகள் திருப்பந்துருத்தியிலே இப்படி பதியம் பாடிக்கொண்டு இருக்கிறார் திருப்பந்துருத்தியை நோக்கி இவர் சிவிகையில வருகிறார் பல்லக்கில ஞானசம்பந்தர் மிகுந்த கூட்டம் இவர் பல்லக்கில வருகிறார்னு தெரிந்தது நாவுக்கரசருக்கு அந்த கூட்டத்துல யாரும் அறியாமல் போய் அவருடைய சிவிகையை போய் தாங்கிட்டார் எப்படி இவரால இப்படி புகழ் படைத்த பெரியவர் எல்லாருக்கும் தெரிந்தவர் எப்படி எல்லாருக்கும் தெரியாம இவர் போய் அந்த சிவிகையை போய் தாங்கிட்டார் அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு திருப்புந்துருத்திக்கு வந்து விட்டது பல்லக்கு பல்லக்க தூக்கிட்டு வர்றார் பெரிய புராணம் சொல்லுகிறது அப்பர்தான் எங்குற்றார் அப்படின்னு கேட்கிறார் பல்லக்கில் உட்கார்ந்துக்கிட்டு சேக்கிழார் சொன்னதை அப்படியே சொல்ற அப்பர்தான் எங்குற்றார் அப்படின்னு கேட்டாரு திருநாவுக்கரசர் செப்புவார் ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உன் மடிகள் இப்பொழுது தாங்கி வரப்பெற்றேன் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டவுன பொத்துன்னு கீழே குதித்தார் நான் என்ன தவம் பண்ணினேன் உன்னுடைய சிவிகை தாங்கி வருவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நான் இந்த வரலாறை தொடங்கும் போது இந்த சிவிகையிலிருந்து அவருக்கு பல்லக்கு முத்து பல்லக்கு கிடைத்ததிலிருந்து தொடங்கினேன் இப்ப இந்த முத்து பல்லக்கு அவர் தாங்கி கொண்டு வந்தார் அவரோடு அப்பரோடு இவர் இருந்தார் என்று நான் நிறைவு செய்கிறேன் ஞாபகரசர் கேட்கிறார் திரு ஆலவாயை பற்றி மங்கையர்கரசியாரை பற்றியும் நெடுமாறனை பற்றியும் புலத்திரையை பற்றி இவர் சொல்லுகிறார். இதை கேள்விப்படுகிறார் அப்பர் சாமிகள். இதோ நான் மதுரைக்கு செல்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று வரலாறு வருகிறது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய புராணத்திலே சைவ சமயத்தை நிலைநாட்ட இவ்வளவு பாடுபட்டு இந்த சமயத்தை நமக்கு காப்பாற்றி கொடுத்து சென்றிருக்கிறார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருடைய தொண்டு என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது இந்த இடம்தான் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டிவிட்டு, இதே மாதிரி சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு அப்பர் சுவாமிகள் என்ன செய்தார் என்று கொஞ்சம் நாம் சொல்லிவிடலாம் என்று எண்ணினேன். அது முடிந்ததற்கு அப்புறமா சுந்தரருடைய வாழ்க்கையில திருவொற்றியூரில் இருந்து திருவாரூர் வரலையும் அவர் செய்த அற்புதங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். இப்பொழுது அப்பர் சுவாமிகளை நாம் நினைத்து பார்ப்போம். அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்தனும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லிருக்கிறேன், உங்களுக்கும் தெரியும். அப்பருக்கு 51ல், திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. சிவகுருநாத பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், திருநாவுக்கர சுவாமியுடைய புராணத்தை தொடங்கும் போது சேக்கிரார் பெருமான் பாடிய திருப்பாடல்
நல்ல
திருநாவுக்கரசு அப்படின்னே தொடங்குறார். புராண தொடக்கமே அப்படி திருநாவுக்கரசுன்னே தொடங்கிவிட்டார். சைவத்தில் ஒன்று உண்டு, ஞான சம்பந்தர் என்பது ஐந்தெழுத்து மாதிரி, நாவுக்கரசு என்பது ஐந்தெழுத்து போன்றது, திரு நம்பியாரூரன் என்பது ஐந்தெழுத்து போன்றது, மணிவாசகர் ஐந்தெழுத்து போன்றது. அதனாலதான் திருஞான சம்பந்தர் பெயரை சொல்லியே ஒருத்தர் முத்தி பெற்றார், திருநாவுக்கரசுடைய பெயரை சொல்லியே ஒருவர் முத்தி பெற்றார், சுந்தருடைய பெயரை சொல்லியே ஒருவர் முத்தி பெற்றார் என்று சொல்லுவார்கள். அதனால இவர் சாமி என்ன, எடுத்த எடுப்பிலேயே திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் பாகீதர் வாய்மை திகழ் பெருநாமத்தீர் பரவனுருகின்றே, பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே, திருநாவுக்கு அரசு வள திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் பாகீதர் வாய்மை திகழ் திருநாவுக்கரசுவளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் பாகீதர் வாய்மை திகழ் பெருநாமத்தீர் பரவனுருகின்றே, பேருலகில் ஒரு நாவுக்குறை செய்ய பொன்னாமை உணராதேன், பொன்னாமை உணராதேன், பொன்னாமை உணராதேன். இது திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தில் முதல் பாட்டு. திருநாவுக்கரசு சுவாமிகள் அவதார திருத்தலம் திரு ஆமூர், திருவாமூர் திரு ஆமூர் என்று சொல்லுவார் அவர். தெய்வ சேக்கிழார் பெருமான். தந்தையார் பெயர் புகழனார், தாயார் பெயர் மாதினியார். இவருக்கு ஒரு தமக்கை உண்டு திலகவதியார். திருநாவுக்கர் சுவாமிகளுக்கு இளமையிலே தாய் தந்தையிட்ட பேர் மருள் நீக்கியார். நம்ம மயக்கத்தெல்லாம் நீக்கக்கூடியவர் அவர் என்று பொருள் சொல்லுவார்கள். திலகவதியாருக்கு திருமணம் செய்ய நினைத்தார்கள். அந்த மணவாளன் பேர் கலிப்பகை. விதிவசத்தால் திருமணம் நடைபெறவில்லை. அவன் போர் வீரன், போரிலே இறந்தான். இந்த அம்மா தானும் இறக்க நினைக்கிறார்கள். தம்பியார் சொன்னார், நீ தகப்பனும் தாயும் இறந்து விட்டார்கள், தகப்பனும் தாயும் போய்விட்டார்கள், உன்னை நம்பியிருந்தே, நீ பிறந்தா உனக்கு முன்ன நான் போயிடுறேன்னு சொல்லிவிட்டார் சுவாமி மருள் நீக்கியார். தம்பியார் உளராக என்று சொல்லுகிறார் சேக்கிரார். தம்பியார் உளராக வேண்டும் என்று வைத்த தயாவினாலே இவர் உயிரை மாய்த்துக் கொள்ளாமல் தாங்கி இருக்கிறார். அவர் இருந்திராவிட்டால் திருநாவுக்கரசர் சமணனாகவே போயிருப்பார். சமண மதத்திலிருந்து திருப்பி வந்து அவரை ஆட்கொண்டது திருநீர் அளித்து அவரை திருவதிகை வீரட்டான பாடச் செய்து திலகவதியார் அல்லவா? ஆமா. விதிவசத்தால் நம்பர் அருளாமையினால் என்று சொல்லுவார் சேக்கிரார் பெருமான். நம்பர் அருளாமையினால் பரசமயத்தை குறுகினார் மருள் நீக்கியார். அங்கே அவருக்கு பெயர் தர்மசேனர். திலகவதியார் தினந்தோறும் திருவதிகை வீரட்டானத்திற்கு சென்று ஆண்டவனிட்ட விண்ணப்பித்தார், தம்பி இப்படி சென்று விட்டானே, அவன் திரும்பி வரும் நாள் எது அப்படின்னு. கனவிலே சொன்னானாம் ஆண்டவன், அவனுக்கு சூளை நோய் கொடுத்து திருப்புகிறேன் என்று. அமைதியாக இருந்தார்கள். பாடலிபுத்திரத்தில் இருந்த தர்மசேனருக்கு வயிற்றில் நோய், தாங்க முடியாத நிலை. இதிலே தன்னுடைய சமயக்காரனை அனுப்பி அக்கா கிட்ட போய் சொல்லிவிட சொல்லுகிறார், தாங்க முடியாத வயிற்று நோயினால் நான் கட்டப்படுகிறேன் என்று. நான் வரமாட்டேன், அவனை வர சொல்லு, போகாத இடந்தனிலே போக வேண்டாம் என்று சொல். இதுதான் சொல்ற தம்பியார வர சொல்லுகிறார். யாரும் துணை இல்லாமல் சூளை நோய் மாத்திர துணை. சூளை நோயோடு வருகிறார். தமக்கையார் வந்து வணங்குகிறார். தமக்கையார் திருநூறு அடிக்கிறார். திருநூறு அவர்தான் அவருக்கு குரு. இதுவரையும் திருநீர் அணியாமல் இருந்த தர்மசேனர் உடம்பெல்லாம் திருநீரை அணிந்தாராம், உருவார அணிந்தார் என்று சொல்கிறார். திருவாளம் திருநீர் திலகவதியார் அளிப்ப உருவார அணிந்தார் என்று வருகிறார். இதுவரைக்கும் அணியில பாருங்க, இதுவரைக்கும் அணியாததெல்லாம் சேர்த்து அணிந்து விட்டார். திருவதிகை வீரட்டானத்துக்கு அழைத்து போய் பாடு என்றுதான் சொன்னார். என்ன அர்த்தம்? பாடிவிட்டால் பரமசிவனுடைய அருள் கிடைத்துவிடும் என்பதுதான் பொருள். அதைத்தான் பின்னால சொன்னார், சுவாமி விளக்கினால் பெற்ற இன்பம் விளக்கினில் பதிச்சி ஆகும், துளக்கில் நம் மலர் தொடுத்தல் தூயவின் ஏறலாகும், விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அதிகதாம் அருளுமாறே. தொண்டிலெல்லாம் மிக உயர்ந்தது சிவன் கோயிலுக்கு போய் பாடுதல் தான் என்று நமக்கு நாவுக்கரசர் சொன்னது முதல்ல அவங்க அக்கா கொடுத்த சொத்து, அக்கா கொடுத்த அறவுரை. அப்போதுதான் சுவாமி பாடுகிறார். உத்தாயினவாறு அதற்கு இப்பொழுதெல்லாம் என்னென்னமோ பொழுது எழுதுகிறார்கள், நான் அதுல போய் கை வைக்கல, வேண்டாம். உத்தாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். இனிமே நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று சொல்வது போல் இருக்கிறது. தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துயம்மான். கூட்டாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன், கூட்டாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன், கொடுமை பல செய்தன நான் அறியேன். கேட்டாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். கேட்டாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென்றாயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட, தோத்தாது வயிறில் அகம்படியே குடரோடு துடகி முடக்கிட ஆற்றே
மல்லிகை கடில வீரட்டானதுரை அம்மானே அம்மானே அம்மானே.
நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். இரண்டாவது பாட்டு. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், உமக்கு இடமாக வைத்தேன்னு சொல்லிருக்கலாம் இல்லவா. உமக்கேன்னா வேற ஒருத்தருக்கும் கிடையாதுன்னு அர்த்தம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், இணையாது ஒரு போதும் இருந்தறியேன். தேக்கிரார் பெருமான் என்ன சொன்னார்? நம்பர் அருளாமையினால் அந்த சமயம் போனார் சொன்னார். திருப்பி என்ன சொல்லிட்டார் தெரியுமா? நம்பர் அருள் செய்தமையினால் திரும்பி வந்துட்டார்னு எழுதிட்டார். ஆமா, நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், கஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கி நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து விடீர் அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கடில வீரட்டான துறையம்மானே. கலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தேங்கிலும் மறந்தறியேன், உண்ணாம் என்னாவில் மறந்தறியேன், உலந்தாராயில் பலி கொண்டுடுவாய், உடலுள்ளுரு சூலை தவிர்த்தருளாய், அலந்தேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறையம்மானே. போத்தாயங்கோரான ஈருரிதோல் புறங்காடரங்க நடமாட வந்தாய், ஆத்தான் அறக்கந்தனை வாழ்வரைக்கு அடத்திட்டருள் செய்த அது கருதாய், வேர்க்கும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய். இந்த சூளையில வயிற்று நோய் தாங்க முடியல, அந்த வயிற்று நோய் தாங்க முடியாம எழுந்து நிற்கிறார். கீழே விழுந்து கட 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 கடன் பிறண்டிருக்கிறார். சொல்றார் சாமி, வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய், ஆர்த்தார் முனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே. இப்படி பத்து பாட்டு பாடின உடனே பத்தாவது பாட்டு வரலையும் அந்த வேதனை தீர்ந்ததாக இல்லை அல்லவா. சரி, வேதனை அந்த சூளை நோய் தீர்த்தார்னு சேக்கிறார் எழுதிவிட்டார். எப்படி எழுதினாரு? எப்படி எழுதினார்? அதற்கு காரணம் இருக்கிறது. சேக்கிடார் எழுதியதற்கு காரணம் இருக்கிறது. எனக்கே தெரியுமே காரணம், சேக்கிடாருக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியாம இருக்க முடியும்? தெய்வ புலவர் அல்லவா. ஆமா, இந்த இன்றைய நிகழ்ச்சியில இதெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டினேன்.